1 யோவான் 2 அதிகாரம், 1 யோவான் 2 அதிகாரம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம்தானே. மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பாய்க்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பாய்க்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தி நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஜெபம் பண்ணுங்கள். அன்பின் பிதாவே, நாங்கள் மறுபடியுமாக உம்முடைய அருமையான சமூகத்தில் வந்து உம்முடைய வசனங்களை சிந்திக்கும்படியா எங்களுக்கு பாராட்டியிருக்கிற இந்த கிருபையின் வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற அன்பு எவ்வளோ பெரியது. உம்முடைய வேத வசனம் தெளிவாகவும் திட்டமாகவும் எங்களுக்கு உம்முடைய காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக உம்முடைய மக்களை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறதுக்காகவும் எத்தனை ஆண்டுகளாக அவர்கள் பாதுகாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நாங்கள் உம்முடைய வசனங்களை சிந்திக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இந்த வசனங்களை உணர்த்தி வைக்கும்படியாக நீர் கிருபை பாராட்டுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீர் துணையாய் கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பேசும், நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்களுக்கு நிற்கிறதாரோ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த யோவான் எழுதின நிருபத்தை நாம் பார்க்கும் பொழுது மிக எளிமையான ஒரு நடைமுறையில் அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேத வசனங்களை நமக்குரியதாக்கிக் கொள்ள நமக்கு முடியுங்க. எப்படின்னு சொன்னா, இந்த வேத வசனங்களை நம்மோடு கூட இணைத்து படிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு அது உரியதாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையாக அது நமக்கு இருக்க வாய்ப்பு உண்டு. அவ் இன்றைக்கும் கூட நான் இந்த அதிகாரத்தை அவ்விதமாக உங்கள் மத்தியில நான் படித்து அதை வியாக்கியானப்படுத்த முடியாத நான் விரும்புகிறேன். சொல்றேன், என் பிள்ளைகளே, யோவான் ஒரு முதிர்ந்த வயதான சூழ்நிலையில அங்கு சபையில் இருக்கிற மக்களை செல்லமாக சில்ட்ரன் சொல்றார், பிள்ளைகளே என்று சொல்றார். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஏற்கனவே சொன்ன விதமாக நாம் இப்படி கூட வாசிக்கலாம், நான் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எனக்கு எழுதியிருக்கிறார், நான் பாவம் செய்வேனானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஒரு கிறிஸ்துவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னதுங்களா, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரசத்தில் உனக்காக இரவும் பகலும் எனக்காக இரவும் பகலும் அவர் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். நம்ம ஆண்டவரை அநேக சமயங்களில் நினைப்பதில்லை, சிந்திப்பதில்லை, ஆனால் அவருடைய பிள்ளைகளை இரவும் பகலுமாக அவர் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது ஒரு கிறிஸ்துவனுடைய ஒரு பெரிய நம்பிக்கைங்க, இது பாதுகாப்பு, அது ஒரு பெரிய ஆவிக்குரிய சொல்லி முடியாத ஆசீர்வாதம் என்று கூட நம்ம சொல்லலாம். என்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. கிருபாதர பலி என்று சொன்னா கிரேக்க பதத்தில் ஹில்லாஸ்மஸ் அப்படின்னு சொல்றது, அதாவது உன்னுடைய என்னுடைய ஸ்தானத்தில் சப்ஸ்டியூட் அவர் பலி செலுத்தப்பட்டார். உன்னுடைய என்னுடைய ஸ்தானத்தில் உனக்காக எனக்காக அவர் பலியாக்கப்பட்டார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை மூடினார். ஆகவே என்னுடைய பாவங்களை நிமர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. இந்த உலகத்தில் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, இந்த உலகத்தில் எந்த ஒரு மதத்தை சார்ந்த மனுஷன் சொல்ல முடியாதுங்க, கிறிஸ்தவனாக இருக்கிறவனும் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையில மெய்யாய் விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் சொல்ல முடியும், என்னுடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிமர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் அவரை விசுவாசிக்கிற மக்களின் பாவங்களை அவர் நிவர்த்தி செய்கிற பலியாகவே இருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் பலியானவராகவே காணப்படுகிறார். இந்த உலகத்தில் அவர் வருமட்டுமாக பலியாகவே இந்த உலகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். செய்து முடித்தது ஒன்று, ஆனா அவர் இன்றைக்கும் எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில தேவனிடத்துல தன்னுடைய பாவத்துக்காக ஆண்டவரிடத்துல வருகிறானோ அவனுக்கு ஆண்டவர் புதிதான ஒவ்வொரு நாளும் பலியாகவே இருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல அவர் சொல்றாரு, மூன்றாவது வசனத்தில், அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறவனானால் அவரை அறிந்திருக்கிறேன் என்பதை அதனால் அறிவேன். நான் அவர் எப்படி அறிஞ்சிருக்கேன்னு சொல்ல முடியும்னா, அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறபடியினால். ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவன் எவனும் அவரை அறிந்திருக்கிறவனாகவே இருக்கிறான். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ளவில்லை என்றால் பொய்யனாக இருக்கிறான், பொய்யனாகவே இருக்கிறேன், எனக்குள் சத்தியம் இல்லை. என்ன இன்றைக்கு அநேக மக்கள் என்ன சொல்றாங்க, நான் ஆண்டவரைத்தான் பின்பற்றுகிறேன். ஆனா அவர் சொல்றாரு, நான் ஒருவேளை அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்வேனானால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதில் என்னுடைய வாழ்க்கையில ஜாக்கிரதையும் விழிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதுல காணப்படும். ஏன்னா அவருடைய கற்பனை இலகுவானது, கஷ்டமானதே கிடையாது. நம்முடைய பாவம் கஷ்டமானதுன்னு, நம்முடைய பாவ சுபாவம் கஷ்டமானது, அது நம்மை பாரப்படுத்துகிறது, கடினமான ஒரு மனநிலைக்குள் கொண்டு போகிறது. ஆனால் ஆண்டவருடைய கற்பனை, அதுதான் ஆண்டவர் எப்பவும் சொன்னார், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்திலேயே ஈஸியஸ்ட் லைஃப் இயேசுவுக்காய் வாழுகிற வாழ்க்கை தான். இதை போல சுலபமான வாழ்க்கை இல்லைன்னு கேட்டா, நம்முடைய ஞானத்தை கொண்டு நம்ம நடக்கிறதுலையே, நம்முடைய அறிவை கொண்டு நம்ம நடக்கிறதுலையே, ஆண்டவர் த தம்முடைய கிருபையினால் நம்மை பலப்படுத்துகிறதுனால் இவ்விதமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நமக்குள் சத்தியம் இருக்கிறது, எனக்குள்ள சத்தியம் என்பது இருக்கிறது. அதாவது இந்த சத்தியம் என்பது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சக்தியாகவும் எனக்குள் நிலைத்திருக்கிற ஒரு பொருளாகவும் இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான சக்தினா இந்த உலகத்தில் அவருக்காக வாழக்கூடிய வாழ்க்கைக்குரிய நடைமுறை வாழ்க்கை கொத்த ஒரு விசை, ஒரு சக்தி, பலம் இருக்கிறது. அதே சமயத்தில் சத்தியத்தை என்னுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் நான் பெற்றுக்கொண்ட ஒரு காரியமாக இது காணப்படுகிறது. ஆகவே நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னா சத்தியம் எனக்குள் இருக்க வேண்டும். சத்தியம் இருக்குமானா அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஐந்தாவது வசனத்தில் அவர் சொல்றாரு, இந்த அதிகாரத்தை முழுதுமாக நான் பார்க்கிறதுனால கொஞ்சம் வேகமாக தான் நான் போறேன். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற என்னிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும், இருக்க வேண்டும், இருக்கிறது. இந்த அகாப்பே அன்பு, இந்த ஈரோஸ் அகாப்பே என்கிற ரெண்டு அன்பை குறித்து கிரேக்க மொழியில தெளிவாய் சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த அகாப்பே அன்பு இருக்குமானால், இந்த அகாப்பே அன்பு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் அது பரிபூர்ணமான விதத்தில் செயல்படக்கூடிய திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில அவிதமாக அதனுடைய அந்த அகாப்பே அன்பில் மேல் மேலும் நாம் இன்னுமாய் பலப்பட்டவர்களாய் வாழ்கிறவர்களாய் காணப்படுவோம். பூரணத்துவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆகவேதான் யோவான் ரொம்ப அழகா எழுதுறார், நாம் பாவம் செய்தோமானால் பாவம் செய்யாதபடிக்கு. பாவம் செய்ய வாய்ப்புண்டு, ஆனா அது தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில, பழைய வாழ்க்கையில நாம் பாவம் செய்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா இப்ப நம்ம பரிபூர்ணமானவர்கள் அல்ல, ஆனா பரிபூர்ணத்துவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பரிபூர்ணத்துவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் இந்த அகாப்பே அன்பு நம்முடைய வாழ்க்கையில் பூரணப்பட்ட ஒரு திசையை நோக்கி, அல்லது பூரணத்துக்குரிய ஒரு திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையாய் காணப்படும். நான் அவருக்குள் இருக்கிறேன் என்பதை அதனாலே அறிகிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கைங்க ஒரு தெளிவற்ற ஒரு வாழ்க்கை இல்லைங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இது மிக தெளிவான ஒரு வாழ்க்கை. இட்ஸ் எ வெரி கிளியர் கட். நான் ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளையா, ஆண்டவருடைய பிள்ளை இல்லையா, நான் பரலோகம் போவனா அல்லது மா நரகத்துக்கு தான் போவனா? வேதம் எந்த இடத்திலும் தெளிவற்ற விதத்தில் ஆண்டவருடைய காரியங்களை நமக்கு வைக்கவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில தெளிவற்றவர்களாய் நடக்க முடியாத ஒரு காரியத்தை வேதம் நமக்கு சொல்லவில்லை. சொல்றாரு, அவர் உபயோகப்படுத்துகிற பதங்கள் எல்லாம் பாருங்க, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நான் அவர் நடந்தபடியே நானும் நடக்க வேண்டும். ஆறாவது வசனத்தில், ஆனா அவர் பரிபூர்ணமானவர், நான் ஒருவேளை சில இடங்களில தவறுவதற்கான வாய்ப்புண்டு, ஆனா என்னுடைய ஒட்டு மொத்த வாழ்க்கை முறையானது இயேசுவை போல நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் காணப்படுவதுதான் வேதம் போதிக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், நீங்களும் நானும் அப்படி நான் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்வோமானால் அவர் நடந்தபடியே நானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம்தானே? நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அஸ்திபாரம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான், இது வேற ஒன்றும் புதுசாக உங்களுக்கு என்னடா இப்படி சொல்றாரே அப்படின்றல்ல. இது ஆதி முதல் நான் பெற்றிருக்கிற பழைய கற்பனை தான் எனக்கு எழுதப்படுகிறது. அந்த பழைய கற்பனை நான் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தான், வேற ஒன்றும் இல்லை. பொதுவா நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ சத்தியத்தை தான் நம்ம கேட்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கை நம்மில் காணப்படுவதில்லை. ஆகவே அநேக சமயங்களில் ஒருவேளை இதை குறித்து நாம தெரிக்கிறோமோ என்று எண்ணின நிலையில் யோவான் இதை நமக்கு எழுதுகிறார். ஒருவேளை அந்த நாளில் அந்த சபைக்கு எழுதப்பட்டாலும் அது எனக்கு எழுதப்பட்ட சத்தியம்தான், அது எனக்கும் இன்றைக்கு அது பொருந்தக்கூடிய சத்தியம். அதோடு கூட சொல்றாரு 8வது வசனத்தில், மேலும் நான் புதிய கற்பனையை உங்களுக்கு எழுதுகிறேன், அது அவருக்குள்ளும் உனக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. அந்த பழைய கற்பனையை அவர் புதிய கற்பனையான விதத்தில் நமக்கு விளக்கப்படுத்துகிறார், வேற ஒண்ணுமே இல்லைங்க. புதிய கற்பனையாக இதை உங்களுக்கு நான் எழுதுகிறேன், புதிய கற்பனை என்கிற விதத்தில் இது உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். இது அவருக்குள்ளும் உனக்குள்ளும் சாட்சியா இருக்கிறதுங்கிறார், சாட்சியா இருக்கிறது, டெஸ்டிஃபைங் ட்ரூத். இது ஏதோ சொல்லும்படியான ஒரு காரியமா இல்ல, இட்ஸ் எ டெஸ்டிஃபைங் ட்ரூத். இது உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான சத்தியமாகவே இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒரு காலத்தில் இருளின் வாழ்க்கை நமக்குள் இருந்தது உண்மைதான், இப்ப அப்படி இல்லை. இன்னும் நீர் இருளில் இருக்கிற ஒரு நிலையில் அல்ல, ஒளி உன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ ஒரு ஒளியின் பிள்ளையாய் வாழ்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில ஒளியின் பிரதிபலிப்பாக நீ வாழுகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில பிரதான ஒளியான இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒளியாய் இப்பொழுது உன் மூலமாக, உன் வாழ்க்கையின் மூலமாக மற்ற மக்களுக்கு அது பிரகாசமாக இருக்கிறது. ரட்சிப்புங்கிறது தான் உன்னுடைய வாழ்க்கையில இந்த மெய்யான ஒளி, அது பிரகாசமாய் காணப்படுமா? அது உன்னுடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிற உன்னுடைய விடுதலையின் மூலமாக, உன்னுடைய வாழ்க்கையில நீ வெளிப்படுத்துகிற அந்த தெய்வீக குணங்களின் மூலமாக, தன்மையின் மூலமாக அது பிரகாசிக்கிறதா இருக்கிறது. என்ன அருமையா யோவான் எழுதுறாரு பாருங்க, ரொம்ப சிம்பிள், ஆனா இது ஏதோ நமக்கு புரியாத ஒன்றாக அவர் எழுதல, வெரி சிம்பிள் இல்லைங்களா? அங்க பாருங்க 9வது வசனத்தில் சொல்றார், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பாய்க்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். நான் ஒளியிலே இருக்கிறேன்னு சொல்லி நீ உன் சகோதரனை பகைப்பாயானால், உன் சகோதரனோடு கூட ஒரு பகைக்கிற உணர்வு இருக்குமானால், வெறுப்பான உணர்வு இருக்குமானால், நீ இதுவரைக்குமே இருளில இருக்கிறாயின்னு சொல்ற அந்த அகாப்பே அன்பு இல்லைன்னா, அந்த அகாப்பே அன்பு எப்பவுமே மன்னிக்கும், சகிக்கும், பொறாமை இல்லை. அதுல அந்த அகாப்பே அன்பு, இந்த வேதமே அந்த அகாப்பே அன்பை குறித்து தான் அங்க எல்லாமே பேசுது. ஆனா இன்றைக்கு அந்த அகாப்பே அன்பு போதிக்கப்படுவதில்லை. அநேக சபைகளில் போட்டி பொறாம, ஊழியங்களிலும் கூட சிறுமை பொறாம, என்ன அவங்க அந்த ஊழியக்காரன் அப்ப அந்த ஊழியக்காரன் பொறாம, இதெல்லாம் அகாப்பே அன்பு இல்லாததனுடைய இருதயத்தின் நிலையை வெளிப்படுத்துகிறது. அவர் சொல்றாரு, உன்னுடைய சகோதரனை குறித்து உனக்கு பகை உணர்வு இருக்குமானால் இருளில இருக்கிறாய், தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை, அவன் இடர மாட்டானான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லைன்னா அவனுக்கு இடரலாக ஒண்ணுமே வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை ஒரு சகோதரனை வெறுக்கும் பொழுதோ நேசிக்கும் பொழுதோ இடரல் அடைய வாய்ப்பு உண்டாது, நெருடும். ஆனா அகாப்பை அன்பு இருக்கும் பொழுது அது மன்னிக்கிறது, பொறுத்துக்கிறது. ஒருவேளை மற்ற சோரன் விளைங்கலன்னா கூட அதை குறித்து ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறது. யோவான் ரொம்ப அழகா அன்பை குறித்து எழுதுகிறார்கள். நமக்கு தெரியும் ஒன்னு யோவான்ல அன்பை குறித்து அதிகமா பேசுகிறார், ஆனா எல்லாம் அகாப்பை அன்பை குறித்து பேசுகிறார். இந்த அகாப்பை அன்பு இருக்கும் பொழுது அவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். ஹி இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த லைட். ஆகவே அவன் இடறதே கிடையாது, இடற தேவையில்லை, இடறுகிறதும் அல்ல. தன் சகோதரனை பாய்க்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். நான் என் சகோதரனை பாய்க்கும் பொழுது நான் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறேன். அந்த இருளை குறித்து அவர் கொஞ்சம் விளக்கப்படுத்தி பேசுகிறார். இருள்னா என்ன? அதாவது இருளானது, அவர் தொடர்ந்து 10-11 வசனத்தில், அவன் கண்களை குருடாக்கினபடியால். இருள் எங்க இருக்கிறது? இருள் வெளியில்லைங்களா? கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சம் நமக்குள்ள இருக்கு. ஆனா என்னுடைய கண் குருடானதுனால எல்லாமே இருளா இருக்கிறது. நம்ம எவ்வளோ பிரகாசமான லைட் இருந்தா கூட கண்கள் இல்லாத ஒரு சகோதரன் இதை பார்க்க முடியாது இல்லைங்களா? ஒரு அழகான லைட் இருக்கலாம், பூ இருக்கலாம், இது வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவனால் அதை பார்க்கவே முடியாது. ஆகவே இருளில் நடக்கிற, அதனாலதான் வேதம் சொல்லுது இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். ஆகவே உலகம் இருள் அல்ல, நம்மை சுற்றிலும் இருள் அல்ல, நம்முடைய கண்கள் இருண்டு போகும் பொழுது. நீங்க ஒரு அழகான பூவை எடுத்து பூவின் நிறத்தை குறித்து அல்லது ஒரு அழகான இயற்கை காட்சியை குறித்து கண்கள் இரண்டுமே இல்லாத ஒரு சகோதரத்தில் பேசினா அவரால் ஒன்றுமே அது விளங்கவே முடியாது இல்லைங்களா? நே சமயங்களில் ஆண்டவருடைய மகத்துவமான அந்த கிருபை, அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய காரியங்களை பேசும் பொழுது அந்த மன கண்கள், ஆவிக்குரிய கண்கள் குருடாக இருக்கிறதுனால அதை முற்றிலுமே விளங்கிக் கொள்ள முடியும். அவர் என்ன சொல்றாரு? அது இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். அது இன்னும் ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம். அவன் இன்னுமே வெளிச்சத்துக்குள்ளே வரலன்னு பேசுறாரு. அவன் இன்னுமே வெளிச்சத்தின் காரியத்தை அறியலன்னு சொல்றாரு. ஆகவே அந்த அகாப்பே அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிற நிலையில் நம்முடைய வாழ்க்கையில இன்னுமே நம்ம கண்கள் திறக்கப்படல, இன்னுமே ஆண்டவருடைய காரியங்களை காணக்கூடிய அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறவில்லை என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் கண்கள் குருடாக்கி, அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். ஒருவேளை நித்தியத்தை குறித்தும் நரக மோட்சன்றது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையின் பாதையிலே கூட அவன் எங்க போறான், என்ன பண்றான், எது பண்றான் அவனுக்கு தெரியறதில்லை. ஏன்னா கர்த்தர் அவனுக்கு துணையாக இருக்கிறார் என்று அவனால சொல்ல முடிகிறதில்லை. கர்த்தர் அவனுக்கு நிழலா இருக்கிறார் என்று சொல்ல முடிகிறதில்லை. ஏன்னா தேவன் அந்த இடத்துல இல்லாததுனால அவன் போகும்படியான இடங்களின் திசையை அறியாதவனாகவே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அமே அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப பயங்கரமானதுங்க. ஜார்ஜ் விட்ச்ஃபீல்ட் ஒரு சமயத்தில் ஒரு பாவியின் வாழ்க்கையை குறித்து சித்தரித்திருக்கும் பொழுது ஒரு பாவி இரண்டு கண்களுமே குருடான நிலையில் ஒரு கடுமையான மலை உச்சியின் மேலே ஏறுகிறவனைப் போல இருக்கிறான். அந்த மலை உச்சி போயிட்டு அந்த மலை ஒரு ஸ்டீப்பாக போயிட்டு அதுக்கு மேலே கம்ப்ளீட்டா அப்படியே இறங்கி கீழே பாதாளம். ஜார்ஜ் விட்ஃபீல்ட் இவ்விதமான நிகழ்ச்சிகளை அவர் உருவகமாக அங்கே மக்கள் மத்தியிலே போதிக்கும் பொழுது அப்படியே சித்தரிக்கிறதுல ரொம்ப அழகாக சித்தரிப்பார். அப்போ ஒரு பாவி அவனுடைய வாழ்க்கையில் கண்கள் தெரியாததுனால அவனை வழிநடத்துகிற யாரும் இல்லாதனால அவன் அந்த குச்சியை எடுத்துக்கொண்டு மேலே போய் கொண்டே இருக்கிறான். அந்த உச்சி வரப்போகிறது. அவன் உச்சி மேலே போயிட்டு அடுத்த அடி அவன் எடுத்து வைப்பானால் கீழே விழுந்து விடுற பயங்கரத்தில் இருக்கிறான். குறித்து அவர் சித்தரிக்கும் பொழுது இந்த கூடத்தில் இருந்த சிலர் ஐயோ வேண்டாம் வேண்டான்னு சொல்லி கதற அளவுக்கு அவர் அதை அருமையாக சித்தரித்து பேசியிருக்கிறார். உண்மையிலே நம்ம இருளில் வாழ வேண்டிய அவசியமே இல்லைங்க இல்லைங்களா? உடைய வாழ்க்கையில இருள், அதாவது ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய நம்பிக்கை என்ன? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே, நான் தாழ்ச்சி அடைய போவதே இல்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படைய, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அப்ப ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற ஒரு உண்மையான ஒரு மகிழ்ச்சி என்பது நம்மாகவே சிந்தித்துக் கொள்ளும்படியாக காரியம் அல்ல, கத்தர் நம்மோடு கூட நம்மை வழிநடத்தும்படியான அருமையான ஒரு பாடம். ஆகவே நான் போகிற இடமே என்னதென்று நான் அறியாதிருப்பேன், நான் அது எவ்வளவு ஒரு பயங்கரம் பாருங்களேன். பிள்ளைகளே 12 சொல், பிள்ளைகளே உடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். குற்றமில்லாத ஒரு மனசாட்சி ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட காரியம். தேவனுடைய சமூகத்தில் அவருக்கும் எனக்கும் எடுக்கும்படியான எந்த கரு காரியமும் சரி ஆண்டவரே மன்னியே. அவர் தேவனுடைய மனுஷன் சொல்றார், எப்பவுமே ஆண்டவரோடு கூட நீ ஒரு ஷார்ட் அக்கௌண்ட் வச்சுக்கோ. அதாவது உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாவம் செய்வாய், செய்யற ஒரு காரியம் இருக்குமானா உடனடியா தேவனிடத்துல மன்னித்துக்கே. தேவனிடத்துல சொல்ல, ஆண்டவரே மன்னியும், ஒரு தவறான எண்ணம், தவறான ஒரு காரியம் உன்னை ஆண்ட இடத்துல அவை ஷார்ட் அக்கௌண்ட். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில உனக்கும் அவருக்கும் இடையில காரியங்கள் இருக்காது. அனைவருடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போக விட்டுடுறங்க. நம்ம அதை சிந்திக்கிற அந்த சென்சிட்டிவ்னஸ் இருக்கிறதில்ல, இழந்து விடுகிறோம். அது சொல்றாரு, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன். A sense of forgiven. உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய அந்த மகத்துவமான அந்த கிருபையினால் அவரோடு கூட ஒப்புரவான ஒரு வாழ்க்கையினை கொண்டிருக்கிறாய். அவர் உனக்கும் அவருக்கும் நடுவில் எதுவுமே இல்லை. பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுக. யூ நோ ஹிம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவரை அறிந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. அவர் யார் என்ன? பவுலதான் சொல்றான், விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்தவன் என்பவன் தான் விசுவாசிக்கிறவர் யார் என்பதை அவனுக்கு தெரியுங்க. நெருக்கட்டான சூழ்நிலை அவர் ஓடோடி வந்து எனக்கு உதவி செய்வார் என்று அவர் இருந்திருக்கிறார். அவர் நிச்சயமா அவனோடு கூட தான் இருக்கிறார். கர்த்தர் தம்மோ அவருடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். ஆகவே அவனுடைய வாழ்க்கையில ஒரு திக்கற்ற ஒரு காரியம் அல்ல, அல்லது ஒரு திசை இல்லாத காரியம் அல்ல. நான் அவரை அந்த அறிந்திருக்கிறதுனால அவர் உரிமையாக வாலிபரே, அந்த 13 வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறவங்களுக்கு எழுதுகிறேன். சாத்தா ஒரு காலத்துல தோற்கடித்தான், உண்மைதான், அவன் தோற்கடித்தான். பல காரியங்களை எனக்கு காமிச்சு அவன் பொய் சொன்னான், அப்ப நான் ஏமாந்துட்டேன். ஆனா இப்ப அவன் என்ன ஏமாத்துறது இல்லை, அவன் என்னால ஏமாத்த முடியாது. ஏன்? நான் ஜீவனுள்ள தேவனை அறிந்திருக்கேன் இல்லையா, அவரே எனக்கு தெரியும். அவரு இது அவன் சாத்தா என்ன வந்து பொய்யான காரியங்களால ஏமாற்ற முடியாது. பின்னால் அவர் சொல்றார், இதெல்லாம் காமிச்சுதான் பிசாசு என்னை ஏமாத்திட்டு இருந்தான், ஆனா இப்ப எனக்கு அதுல ஆர்வம் இல்லை, எனக்கு அதுல விருப்பம் இல்லை. ஐ ஹாவ் நோ இன்ட்ரெஸ்ட். எனக்கு அதுல எல்லாம் மாட்டமே இல்லை. சொல்றாரு, பிசாசு நீங்க ஜெயித்திருக்கிறீங்க. பொல்லாங்கன், பொல்லாங்கன் யார் அவன்? உனக்கு பொல்லாங்கு செய்கிறவன், உன்னுடைய ஆத்மாவுக்கு பொல்லாங்கு செய்யறான். நல்லவனை போல வந்து உனக்கு பொல்லாங்க செய்யறான், அதை நீ அறியல. உண்மையிலே நம்ம மக்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவர், எத்தனை மக்கள் அந்த பொல்லாங்கன் ஏமாத்தி கொண்டிருக்கிறான், கண்களை அவிக்குரிய கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறான். இறங்கும் ஆண்டவரை, உதவி செய்யும். ஆத்துமக்களை நீ ரட்சித்துக் கொள்ளும், விடுதலையாக்கும். அவர் சொல்றாரு தொடர்ந்து, பிதாக்களே இங்கே அவர் பல கேட்டகரியா சொல்றார், வாலிபர்கள், பிள்ளைகள், அவர் மாத்தி மாத்தி அங்க சொல்லிட்டு இருக்கார். ஆதி பதில் இருக்கிறத நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன தெரியுங்களா? அவரை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறதா. நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். பவுல் தான் சொல்றேன். ஒரு காலத்துல ஒருவேளை நம்ம தேவனை அறியாத காலத்துல வேறு விதமா வாழ்ந்த, ஆனா இப்ப அப்படி இல்லை. வாலிபரே, நீங்கள் பலவான்களாயிருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கரை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிற மூன்று காரியத்தை ரொம்ப அழகா வாலிபரிடத்துல சொல்றது. வாலிபர்கள் என்ன ஒரு அருமையான ஒரு சபை. இதுல இந்த இடத்துல மூன்று காரியத்தை சொல்றாரு. நீ பலவானா இருக்கிறப்பா, நீ பலமற்றவனாக இல்ல. You are a strong man, spiritually strong. எப்படி நீ ஸ்ட்ராங்கா இருக்கிற? கர்த்தருடைய வசனம் உன்னில் நிலைத்திருக்கிறது, established. இதை நம்ம அறிந்து கொள்ளும். ஆண்டவருடைய வசனத்தை அறிந்திருப்பது வேறு, அதில் நிலைத்திருப்பது வேறு. Being established is different from knowing God's word. தெரிஞ்சுக்கணும். அவருடைய வார்த்தையை நம்ம அறிந்திருக்கிறது நமக்கு நம்மை பலவானாக்காது. அவருடைய வார்த்தை இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கும் பொழுது அவனை பொல்லாங்கான நம்ம ஜெயிக்கிறோம். We are stronger than the devil. எப்படி பாருங்க, you are more stronger than the devil. உன்னை பார்த்து பிசாசு ஓடிட்டு இருக்கிறான். ஐயோ, இந்த மனுஷனிடத்துல போய் சொன்னா கேட்கவே மாட்டாரு. இந்த ஆளுட்ட நமக்கு இடமே இல்லை. உன்ன காலத்துல சொல்லி ஏமாத்திட்டு இருந்தோம். எதையெல்லாம் காமிச்சு ஏமாத்திட்டு இருந்தாரு? 15-16 பேசுறாரு, 17 பேசுறாரு. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் ஆசை இச்சையும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கே நிலைத்திருப்பான். பிசாசு ஒரு காலத்துல என்ன ஏமாத்திட்டு தான் இருந்தான். ஒருவேளை நீ எப்படி வாழ்ற இல்ல, உண்மையிலே பிசாசு உன்கிட்ட மாம்சத்தின் இச்சையை காமிச்சு நீ அதன் அடிப்படையில் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அசுத்தமா இருக்கா, உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தமில்லாத காரியங்கள் காணப்படுகிறதா, பரிசுத்த ஆவியானவர் குடிகொண்டிருக்கிறவனுடைய இருதயத்தில் இச்சைக்குரிய காரியங்கள் காணப்படுகிறதா, கண்களில் உன்னுடைய வாழ்க்கையில சுத்தம் இல்லையா, உன்னுடைய பார்வைகள் சரியில்லையா, நீ ரோட்ல எல்லாம் போகும்போது வரும்பொழுது உன்னுடைய பார்வைகள் சுத்தமானதாக இல்லையா? பிசாசு உங்ககிட்ட கொண்டு வந்து நிறுத்துறான். இதெல்லாம் கொண்டு வந்து மாம்சேச்சையை கொண்டு வருவான், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பெருமைக்குரிய பல காரியங்களை கொண்டு வந்து நிறுத்துறான். அவன் பல காரியங்களை கொண்டு வந்து அவன் உனக்கு முன்பாக நிறுத்துகிறான். அப்ப நீ என்ன பண்ற? பெருமைக்குரிய காரியங்கள் என்ன மேன்மை? இது பெருமைங்கிறது ஒரு பெரிய ஒரு காரியங்க. அதுக்குரிய பார்த்தீங்கன்னா அதுல நிறைய காரியம் இருக்கு. நான் நல்லா என்ன மற்றவங்க உயர்வா என்னணும், என்ன நாலு பேர் மதிக்கணும், நான் அப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், என்னை பற்றி நாலு பேர் உயர்வா பேசணும், என்னிடத்துல வாழ்க்கையில அவிதமான பல காரியங்கள் காணப்படணும். பிசாசு இதை கொண்டு ஒரு காலத்தில் ஏமாற்றினா, இப்ப நான் அவனை ஜெயிச்சிட்டேன், இப்ப அவன் என்ன வந்து என்னை ஏமாற்ற முடிகிறதுல, உலகத்திலும் உலகத்தில் உள்ள இவளின் அன்பு கூறுறது கூறா இப்ப நீ கூறுறதில்ல. அவங்கிட்ட அந்த அன்பு இருந்தா பிதாவுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை, பிதாவின் இடத்துல அவன் அன்பு கூறுகிறது இல்லை. இந்த ரெண்டும் கலந்த காரியம் இல்லைங்க. நம்ம நிறைய சமயங்கள்ல ரொம்ப கலந்து அப்படியே வாழ்ந்து பழக பார்க்கிறோம். ஒரு பக்கம் மாம்சத்தின் இச்சைகள் கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இருக்கு, இன்னொரு பக்கம் நான் பிதாவை நேசிக்கிறேன் இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமா நாம் மீட்டுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உண்டு. இதுல நம்ம அடிமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அவனை ஏமாற்றி, நம்மள ஒரு காலத்துல ஏமாத்தி இருந்த உண்மைதான், ஆனா இப்ப அவனால முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், அவனுக்கு இடம் இல்லை, அவனை வர சொல்லு, அவன் என்னிடத்துல ஏதாவது குற்றம் இருக்கான்னு பார்க்க சொல்லு. என்ன கேட்டா, இந்த உலகத்துல நான் இந்த பகுதியோடு முடிச்சிடணும்னு சொல்லி விரும்புகிறேன். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ இன்றைக்கு நிலைத்திருப்பான். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களோ அறிஞ்சு கொள்ளலையோ, உன்னுடைய வாழ்க்கையை இரண்டு பேர் ரொம்ப துல்லியமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒன்று தேவன், இன்னொன்று பிசாசு. நீ அறிஞ்சிருக்கிறியோ அறிஞ்சு கொள்ளலையோ, உன்னை பிசாசு ரொம்ப துல்லியமா பார்த்துட்டு இருக்கான். அவன் உன்னுடைய இருதயத்தை பார்க்கறான், உன்னுடைய சிந்தையை பார்க்கறான், உன்னுடைய எண்ணங்களை பார்க்கறான், உன்னுடைய கணிப்பை பார்க்கறான், உன்னுடைய காரியங்களை பார்க்கறான். நீ ஒருவேளை உன்னுடைய இருதயத்துல இந்த காரியங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கிறிஸ்தவனை போல காணப்பட்டாலும் பிசாசு சொல்றான், போப்பா போ, பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஏன்னா நீ ஆண்டவர், உனக்கு உன்னை பற்றி தெரியும், நீ வந்து நீ ஆண்டவருடைய பிள்ளையாக நீ வாழக்கூடிய காரியத்தில் நீ இல்லை, நோ ப்ராப்ளம், உன்னை வந்து அவன் ரொம்ப இது பண்ண மாட்டான். அவன் ஒன்று தெரிந்துகொள், உன்னுடைய வாழ்க்கையில் மூன்று காரியங்கள் எப்பவுமே ரெக்கார்ட் ஆயிட்டுருக்கு. ஒன்று தேவன், இன்னொன்று பிசாசு, இன்னொன்று உன்னுடைய சொந்த இருதயம். உன்னுடைய இருதயம் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கு, உன்னுடைய எண்ணங்களில் உன்னுடைய இருதயத்தில் எழும்புகிறது எல்லாம் ரெக்கார்டா. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், இரும்பு எழுத்தா வைரத்தின் நுனியினாலும் நம்ம இருதயத்தில், நியாய தீர்ப்பு நாளில் வேற ஒன்றுமே நமக்குன்னால் ஆண்டை வைக்க வைக்க மாட்டார். நம்முடைய இருதயத்தை வைப்பார், அது ரெக்கார்ட் பிளே பண்ணும். பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லைங்க, ஆண்டவர் மனசாட்சியை நம்முடைய இருதயத்தை வச்சு, அதில் ஒரு ஆளெல்லாம் எழுத வேண்டியதே இல்லை, அதை அப்படியே எழுதிட்டு இருக்கு. ஒரு திருடன் திருடிட்டா அவன் என்னதான் அவனை போய் இங்கே விரல் எல்லாம் குத்தி குத்தி எல்லாம் பண்ணுவாங்க, அவன் வந்து திருடவே இல்லை என்னவான். கடைசியில் அவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லி உள்ளான மனசு, அவனை மெஸ்மரிசன் சொல்லி நல்லா தூங்க வச்சுட்டு அவனுடைய உள்ளான மனசாட்சி பே, இதுக்கு முன்னால வெளியே ஆள் பேசிட்டு இருப்பான், அப்போ அவனிடத்துல பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த உள் மனசாட்சி சொல்லும், நான் இந்த நாள் இந்த ராத்திரியில இந்த இடத்துல இப்படி போய் அங்கே இதெல்லாம் பண்ணி எல்லாம் அருமையா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவாங்க. அவனுடைய வாய்ஸ் தானே, வேற என்ன வாய்ஸ் இல்லைல்ல, எல்லாம் முடிச்சு கிடிச்சு இருந்த அது அப்ப அவனுடைய வாய்ஸே தான். இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல அது ஒரு ஒரு இது முக்கியமான இதுங்க, அவனுடைய மனசாட்சி. சில சமயத்தில் இந்த மனசாட்சியின் திரள்னால கனவும் வரும். கனவு வந்து நம்ம முக்கியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, புதிய ஏற்பாட்டில் கனவுக்கு சம்மந்தமே இல்லைங்க. ஆகவே உள்ளான மனசாட்சி நம்முடைய இருதய ரெக்கார்ட் ஆகுது. சாத்தா நம்மளை பார்த்துட்டு இருக்கான், தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கான். இப்போ நம்ம இந்த வசனத்தின் வெளிச்சத்தின் முன்னால் நம்ம நிற்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம சிந்தித்து பார்க்கணும் இல்லைங்க. ஆகவே யோவான் என்ன ஒரு கான்பிடென்ட்டாக எழுதுறார், கண்களினிச்சை மாம்சத்தினிச்சை ஜீவனது, வாலிபரே நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனால, பொல்லாதானை ஜெயிக்கிறதுனால எழுதுகிறேன், பிதாவை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால எழுதுகிறேன், தன் சகோதரனை பாய்க்கிறவன் இருளிலே இருக்கிறான். நம்ம நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகம் ஒரு ஷார்ட் லைஃப்ங்க, ரொம்ப ஷார்ட் லைஃப். ஆனால் என்ன ஒரு பரிதாபம், இந்த உலகத்துக்காகவே நம்முடைய காரியங்களெல்லாம் நம்ம செலவிட்டு வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாம் போயிடுறோம். அநேக சமயங்களில் ஆண்டவருடைய காரியங்களை நாம் மறந்து விடுகிறோம், அநேக சமயங்களில் ஆண்டவருடைய சத்தியம் நமக்குள்ள இருப்பதில்லை, அநேக சமயங்களில் நாம் ஒளியின் பிள்ளைகள் என்பதை மறந்து விடுகிறோம், ஒளியின் பிரகாசிக்கிற மக்களாக இருக்கிறோங்கிறத மறந்துடுறோம், அநேக சமயங்களில் பிரஜாதிகள் மத்தியில நாம் பிரகாசமுள்ளவர்களாக இருப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில பழைய சுபாவங்கள், அந்த அகாப்பி அன்புக்கு புறம்பான எல்லாமே நமக்குள்ள குடிகொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பெருமை, மேட்டுமை, கசப்பு, வெறுப்பு, இப்படி பல காரியங்கள் இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையானது ஒரு திடமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்க முடியறதில்ல. ஒருவேளை நீ கேட்கலாம், அப்படின்னா நான் என்ன பண்றது? நீ தேவனோடு ஒப்புரவாகும். ராத்திரியில போய், ஆண்டவரே, வேத சத்தியத்தின்படி என்னுடைய வாழ்க்கை சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை, வேதத்தின் பக்கம் அப்ப நான் எங்க நான் போகிறதே தெரியாம ஒரு குருடனை போல இருந்துட்டு இருக்கனா? எவ்வளவு சீக்கிரம் நான் இந்த கண்களை நிச்சய மாம்சத்தை நிச்சய சீவனத்தின் பெருமையால் விழுந்து போறேன், நான் மேற்கொண்டு வாழுகிறேன். ஆனா ஒன்னு பாருங்க, பிசாசை ஜெயிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு, பாவத்தை மேற்கொள்ளுகிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. உனக்கு உண்பாக ஒரு சோதனை வருது, அந்த சோதனையை நீ மேற்கொள்ளும் பொழுது அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. நீ அதுல விழத்தில் பண்ணுகிறதில்ல, அதுல ஒரு ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, சந்தோஷமே இருக்கு. யோசேப்பினுடைய வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க தெரியுங்களா? ஏன்னா, ஓ அருமையான, நம்முடைய வாழ்க்கையில இழந்து போகிற காரியங்கள், இழந்து போற காரியங்கள். நான் ஒரு தேவ மனுஷன் அமெரிக்காவில், அவர் ஜான் பைப்பர்னு ஒருத்தர், அவருடைய இந்த கேள்வி பதில்களை நான் என்னுடைய இந்த மொபைலில் கேட்குறேங்க. அப்போ மிடில் ஈஸ்ட்லேருந்து ஒரு வாலிபன் எழுதியிருக்கான், இந்த மாதிரி திருமணம் ஆகாததற்கு முன்பாகவே நானும் எனக்கு திருமணம் பண்ண வேண்டிய அந்த பெண்ணுமாக நாங்கள் தவறழைச்சிட்டோம். இப்போ நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்க்க கூட எங்களுக்கு வெக்கமா இருக்கு. நாங்கள் ரெண்டு பேருமே கிறிஸ்டியன்ஸ். எப்படி நடந்ததோ தெரியல, இப்படியே நடந்துருச்சு. இப்போ எனக்கு ரொம்ப ஷேமா இருக்கு, நான் இப்போ வேற இழந்து போனதேன், இப்போ எப்படின்னே தெரியலையே. ஒரு ஆண்டு வருடைய பாவங்களை மன்னிப்பார், அந்த குறித்து ஒரு கேள்வியை கேட்டு எழுதியிருக்கிறார். இப்போ அவர் சொல்றார், நீ இழந்து போனதை திரும்ப பெற முடியாதுப்பா, ஆனால் கத்தரிடத்தில் மன்னிப்பு உண்டு. இழந்து போன நாட்கள் கூட திரும்ப பெற முடியாது இல்லைங்க. நாளை காலையில கூட ஒரு வழி பாதையில நடந்துட்டு இருக்கோம், நம்முடைய வாழ்க்கையின் உபயோகத்தன்மைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு, காலங்கள் கழிந்து போய் கொண்டே இருக்கிறது. ஆகவே நாம் தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிற காலத்தை ஆண்டவருக்கென்று வாழ்வோமா? நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஜபம் பண்ணுவோம். கிருபல நல்ல ஆண்டவரே, உம்முடைய அருமையான சத்தியத்துக்காய் மக்கள் ஸ்தோத்திரம். பிதாவை அறிந்திருக்கிறதுனால் எழுதுகிறேன் என்று யோவான் எவ்வளவு அழகாக எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, என் சகோதரனை பார்க்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான், பிதாவை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் எழுதுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாலிபனிடத்தில் என்ன ஒரு அருமையான ஒரு காரியத்தை அவர் எழுதுகிறார் என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, வாலிப நாட்களில் ஆண்டவருக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை, பலவானா இருக்கிறதுனால் என்று தைரியமாய் பேசுகிறார், தேவ வசன நிலை கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார், புல்லாங்கானை ஜெயித்தான் சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த உலகம், உலகத்தை நாங்கள் அன்பு கூறுவோம், ஆனால் பிதாவின் அன்பு எங்களிடத்தில் இல்லை என்று வேதம் சொல்லுகிறோம். இனமாக இந்த உலகத்தின் காரியம், உலகத்தினுடைய காரியங்களினால் ஈர்க்கப்படுகிற இந்த ஈர்ப்பு எங்களை பற்றி கொள்ளக்கூடிய துடிக்கிறதாக இருக்கிறது. அநேக சமயங்களில் நாங்கள் அந்த ஈர்ப்பு, ஆண்டவருடைய உண்மையான ஈர்ப்புக்கு மேலாக நாங்கள் ஈர்க்கப்பட்டு விழுந்து விடுகிறோம். ஆண்டவரே மன்னியும். பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம், எங்களோடு கூட இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இந்த வசனங்களை பார்த்த பொழுது நம்மோடு ஒப்புரவாகக்கூடிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை தாரும், உங்களுடைய உள்ளத்தில் அதை நிர்வகித்தரலும். ஆண்டவரே, இந்த அகாப்பி அன்பு இல்லை என்றால் நாங்கள் அந்த அகாப்பி அன்பினுடைய பூர்ணத்துவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆவியானவரை தொடர்ந்து பேசும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.